நம்ம அதிகாரமாக லேவிய ராகமும் இந்த பழைய புத்தகம் நம்ம படிச்சுட்டு வரோம். 21வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த 20 அதிகாரங்களில் நம்ம படித்த காரியங்கள் காண்டி நம்ம மனசில் ஆழமாக நமக்கு அழுத்துச்சுன்னா அதனோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். படிச்சுட்டே போகிறதில்ல, இவ்வளோ படித்தது நம்ம மனசில் என்ன ஏற்படுத்தணும், என்ன அழுத்தத்தை ஏற்படுத்தணும், என்ன பாதிப்பை ஏற்படுத்தணும் உங்களுக்கு சொல்லி பார்க்குறேன். ஒருவேளை யோசிச்சு பாருங்கள். முதல்ல நம்ம ஆரம்பித்தோம், இந்த புக்கு வந்து ஹோலி அப்படின்னா நம்மளை பரிசுத்தம் ஆக்கோன்னா இந்த புக்கு நம்மள இருக்கிற கோளாறெல்லாம் சுகப்படுத்தி நம்மளை முழுமையாக்கும். ஹோலின்னா இந்த வேர்ட் ஹோல் HOLEன்ற நம்மளை முழுமையாக்குறது தான் பரிசுத்தம்னாவே. பரிசுத்தத்தை பற்றி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தான் இந்த புக்கு நமக்கு செய்கிறத ஆரம்பித்தோம். உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள் இருக்கும்போது தேவன் இரக்கமாக இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டு தன்னோடு வருவதற்கு, தன்னோடு பாவிகள் சேர்வதற்கு ஒரே வழியாக அவர் அந்த 5 பலிகளை அவர் காமிச்சு கொடுத்தார். நம்ம தகன பலியை படித்தோம், போஜன பலியை படித்தோம், சமாதான பலியை படித்தோம், அதுக்கப்புறம் பாவ நிவர்த்தி, குற்ற நிவர்த்தி. இந்த 5 பலிகள் மூலமாக பாவிகள் தேவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதத்தில் வரலாம், அவர் அனுகிரகம் பெறலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆசாரியனுடைய அளப்பரிய ஊழியத்தை பற்றி நம்ம படித்தோம். கடவுள் வந்து அதுக்கு தொடர்ந்து ஒரு ஆண்டவர் நியமித்த ஆராதனை ஆண்டவருக்கு செய்யும் போது அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை படிக்கும்போது, இன்னொரு பக்கம் ஆண்டவர் மனிதன் மையம் கொண்ட ஆராதனை எவ்வளோ ஆபத்தானது, பயங்கரமானதுன்னெலாம் படித்தோம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம். அந்த ஆராதனை நம்ம ஆத்மாவை சீர்குலைக்கிறது மாத்திரம் இல்லை, பிசாசுகளை அந்த ஆராதனையில் வரவேற்கிறதுக்கும், புத்தி இல்லாத ஆராதனை பிசாசை வரவேற்கிற ஆராதனை அப்படியெல்லாம் நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் கடவுள் வந்து பரிசுத்தத்தை பற்றி சொல்லி கொடுத்தார். ஓகே, நான் என்கிட்ட வந்துட்டீங்க, இந்த 5 பலிகள் மூலமாக தான், நீங்கள் செய்கிறதுனால ஒன்றும் இல்லை, அந்த பலியை என் குமாரன் மூலமாக நானே செய்கிறேன். என்கிட்ட வந்த மக்கள் நீங்கள் உங்களுடைய பாவத்தை உணரணும் என்பதற்காக சுத்தமோ அசுத்த மிருகங்களினுடைய பாடத்தை கற்றுக் கொடுத்தார் இல்லைங்களா. கிளீன் அண்ட் அன்கிளீன் அனிமல்ஸ், அதில் இருக்கிற நம்முடைய ஆக்சுவல் சின்ஸை உணரும்படிக்கு, நம்மளை சுற்றி இருக்கிற பாவம் எவ்வளோ, உலகம் எவ்வளோ தீட்டாக இருக்குதுன்னு பார்க்குற அளவுக்கு. அதுக்கப்புறம் மூல பாவம் வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னுடைய கற்பத்தில் வருகிற வழி, பிள்ளைகளை வளர்க்குறதுல வருகிற வழி அந்த பெண்ணுக்கு மூல பாவத்தை ஞாபகப்படுத்துது இல்லைங்களா. அவள் பாவியாக எப்படி இருக்கிறா அப்படின்னு அந்த கற்போன்ற புனிதமாக பார்க்குற அதையே ஆண்டவர் அதை அவள் சுத்திகரிக்கப்பட்டு வரணும்னு காட்டுறாரு. அதுக்கப்புறம் பாவம் நம்மளை எப்படி இன்ஃபெக்ட் பண்ணுது, எப்படி நமக்குள்ளே பரவுதுன்ற ஒரு ஒரு டைனமிக்ஸ் ஆஃப் சின்னு வந்து ஆத்ம குஷ்டரோகம்னு நம்ம படித்தோம். அந்த குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பும் அந்த குஷ்டரோகியுடைய ஆராதனையும், அதுக்கப்புறம் பாவம் நம்மளை எவ்வளோ பின்னி பிணைஞ்சி நமக்குள்ளே ஓடுதுன்றத சரீர கசிவுன்னு நம்ம படித்தோம். பாடிலி டிஸ்சார்ஜ் இல்லைங்களா, அது பாட்டிக்காக ஓடுது, உள்ளுக்குள்ளே கண்டினியூஸாக ஓடுது, இச்சைகள் ஓடுது, பொருளாசை ஓடுது, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குது நம்மளை அறியாமல். அதுதான் நம்முடைய என்ன சொல்கிறது, ஒரு ஊறி போன, பாவத்தில் ஊறி போன என்ன சொல்கிறது ஜீவன்கள் நான். அப்படியே ஒரு நிற்காத, ஒரு இடைவிடாத, வற்றாத சாக்கடை மாதிரி பாவ சாக்கடை கசிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, எத்தனை வருஷம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம சீர்கெட்ட பாவிகள் என்பதெல்லாம் நம்ம படித்தோம் அந்த பார்வை. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட பாவிகளுக்கு ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாக ஒரு மத்தியஸ்தர் மூலமாக 2 ஆடுகளை பயன்படுத்தி ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்துகிறார், அந்த பரிகார நாளில்னு நம்ம படித்தோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு நம்மளால் சிந்திக்க முடியாத காம்ப்ளெக்ஸ், நுணுக்கம், சிக்கலான சடங்குகள் மூலமாக, யோயோ காப்பாற்ற முடியாத குழியில் உழுந்திருக்கிற இவங்களுக்கு அவங்கள காப்பாற்றுறதுக்கு சடங்குகள்லாம் எப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு நம்ம படித்தோம். ஓகே, இத்தனை அதிகாரங்களை நம்ம படித்த உடனே நம்ம மனசில் என்னங்க அழுத்தம் ஏற்படுத்தணும், நியாயமாக இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா, இப்படி என்னை காப்பாற்றி இருக்கிறாரே, இப்படிப்பட்ட சீர்கெட்ட பாவியை காப்பாற்றி என்னை தன்னுடைய ஆலயத்துக்கு வர செஞ்சுருக்கிறாரே, அந்த குஷ்டரோகிக்கு இருந்த நன்றி மாதிரி இன்னமே நான் வாழ்கிறது ஆண்டவருக்கு பிரியமாக வாழ இல்லைங்களா. இன்னுமே என்னை சுற்றி சுத்தம் பண்ணியிருக்கிறாரு, என்னை எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு பிரியமாக வாழணும். அவருக்கு பிரியமாக வாழ்றது தான் என்ன, நமக்கு பிரியமாக வாழாததுன்னு அர்த்தம் இல்லை, முழுமையாக வாழணும். அவருக்கு பிரியமாக வாழ்றது அவர் என்ன சொல்கிறாரு, பரிசுத்தமாக இரு. பரிசுத்தம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அப்படியே இப்போ பாரு, குரும்னு சோர்பாகவே, ஃபன்னே இல்லை, நோ ஃபன் லைஃப் இல்லை. நம்ம உள்ளத்தில், மனதில், இருதயத்தில் எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல சந்தோஷமாக ஆண்டவருக்கு இருக்கிற சந்தோஷத்தோடு வாழ்கிறது. நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ளே பரிசுத்தோம்னா நம்ம மூளை ஒழுங்காக வேலை செய்யுது, மனசு சந்தோஷமாக இருக்குது, மனசாட்சி ஒழுங்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாம் செய்ய வேண்டிய விதத்தில் செஞ்சுட்டு போய் நம்மளுக்கு மன நிம்மதி நிறைவு இருக்கிறதாங்க பரிசுத்தம். அது வேணாம் அவங்களுக்கு, அதை தான் நம்ம தேடுறோம். ஆனால் அதை விட்டு ஓடுறோம். பரிசுத்தோம்னா வேறு எதுவும் நம்ம நினச்சிக்கிறோம். எல்லாமே இருக்க வேண்டிய விதத்தில், ஆண்டவர் படைத்த வேண்டிய விதத்தில் செயல்படுறது தான் பரிசுத்தம். நமக்குள்ளே நம்ம குடும்பத்தில் பரிசுத்தம் என்ன என்ன, நம்ம பிள்ளைகளோ மனைவியோ புருஷனோ எல்லாம் இருக்க வேண்டிய விதத்தில் செயல்பட வேண்டிய விதத்தில் குடும்பத்தில் பரிசுத்தம் தான் வேணும் நமக்கு. அது இருந்துச்சுன்னா எல்லாம் ஒழுங்காக இருக்கும். ஆண்டவர் படைத்த மாதிரி இருக்கிறது தான் பரிசுத்தம். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் இருங்க. அதை வந்து நமக்கு எப்படிங்க பரிசுத்தமாக இருக்கிறது அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு 18:19-20 பரிசுத்தத்தை. நீ எப்போ 10 கற்பனைகளை சீரியஸாக எடுத்துக்கிறியோ அப்போ தான் வாழ்க்கையில் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் இல்லைங்களா. நம்ம பரிசுத்தம் ஆரம்பிக்கிறது பார்த்தோம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களுக்கு பயந்து நடக்கும்போது தான். ஒரு பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு எழுதியிருக்கிறேன், அந்த பாட்டு வரும். பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறதுல தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இட் இஸ் த பெஸ்ட், இதான் பெஸ்ட் லைஃப் வாழணுமா பிள்ளைகளே, ஒபே காட். அந்த பாதை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த கற்பனை சொல்கிற மாதிரி தங்களுடைய இருதயத்தை வந்து ஒரு கட்டு போட்டு, கட்டுப்பாடு இல்லாத இருதயம், கசிவு ஓடுற இருதயம், அதுக்கு ஒரு கட்டு போட்டு வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னும் போது அந்த இருதயம் என்ன பண்ணுது, வெளியே வெளியில் வந்தால் செய்யாமல் இருக்கலாம். ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்க்கும்போது வந்துடுது ஆசை, இச்சை வருது, இல்லை நான் பார்க்கக்கூடாது, இருதயத்துக்கு கட்டு நான் போட்டுக்கிறேன், நோ ஐ வில், தவறாக நான் பார்க்க மாட்டேன், யாரையும் தவறாக நான் சிந்திக்கக்கூடாது, சிந்தனை எனக்கு வருது, நோ, என் இருதயத்துக்கு ஒரு கட்டு போட்டுக்கிறேன் பாருங்களேன். அப்போ தான் அங்கே சந்தோஷம் வரும். இல்லைன்னா இந்த சரீர கசிவு உழம்பெல்லாம் கசிவாக மாற்றிடும் நம்மளை. இருதயத்தில் அதே மாதிரி பொருளாசை நமக்கு திருப்தி இல்லாமல், ஒரு கிரீடை நமக்கு, கவர்ச்சியஸ்னஸ்ஸை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத காரணத்துக்கு என்ன, கசிப்பு அதிருப்திக்கு காரணம் என்ன, புத்த மதத்துலேயும் சொல்லி தருவாங்க. எல்லாம் அளவு கடந்த ஆசை தான், மனுஷனை அழிச்சிரும் அந்த அளவு கடந்த ஆசை. அந்த ஆசையை கட்டுப்படுத்துறது எப்போ, ஆண்டவர் சொல்கிறார், உன் பிறனுடைய வீடையோ மனைவியோ பொருளையோ இச்சிக்காத கட்டுப்பாடு படுத்துக்க, உன் இருதயத்தை நல்லா சந்தோஷமாக இருப்பேன், நிறைவாக இருப்பேன், ஹோலியாக ஹோலாக இருப்பேன், கட்டுப்பாடு போடு. அதாங்க, அதுதான் முதல் பரிசுத்தம். அதுக்கு பேர் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், பேசிக் ஹோலினஸ். பேசிக் ஹோலினஸ்னால் என்ன, அடிப்படை ஹோலினஸ். 10 கற்பனை, ஏன்னா 10 கற்பனை வந்து என்ன செய்யணும்னு சொல்கிறது இல்லை, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுது அநேக நேரங்கள் இல்லையா, மோஸ்ட்லி நெகட்டிவ் தான். அதை செய்தோமானால் என்ன நடக்கும், நம்ம போன வாட்டி பார்த்தோம், அந்த கற்பனைகளை உடைத்தோன்னா 4 தண்டனைகள், கல்லெறியிறது, எரிக்கிறது, அறுக்கிறது, சபிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அது என்ன காட்டுறாரு, இப்போ நமக்கு நடக்காமல் இருக்கலாம், ஆண்டவருக்கு அவர் கற்பனையை உடைக்கும் போது வருகிற கோபம் அதனோட விளைவாக இப்போ வருதுன்றாரே தண்டனை. ரோமரில் இப்போனும் ஒன்றும் இல்லைன்றாலா, வானத்திலேருந்து தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கு. ஏன், மனிதர் செயல் எல்லா அவபக்தி. 10 முதல் பலகையை உடைக்கிறது தான் அவபக்தி, 2வது பலகையை உடைக்கிறது தான் அநீதி. எல்லா அவபக்திக்கும் அநீதிக்கும் விரோதமாக தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கிறதா, நம்ம வீட்டில் வெளிப்படுது, வேலையில் வெளிப்படுது, நம்ம எல்லாத்துலேயும் வெளிப்படுது. எல்லாம் ஒன்றுமே ஒழுங்கில்லாமல் போகுது, பொருளாசையும் வெறுப்பும் கசப்பும் எல்லாம் அலங்கோலமாக இருக்கிறதுக்கு என்னங்க காரணம், தேவ கோபம் வருதுங்க. ஏன், அந்த கற்பனையை நம்ம மதிக்காமல் அவபக்தியும் அநீதியும் வாழும்போது. அதை செய்யாத உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா, நெகட்டிவாக பேசிக்காக 10 கற்பனையை உடைக்காது. ஓகே, அது வந்து நான் சொன்ன மாதிரி அடிப்படை ஹோலினஸ், நெகட்டிவ் ஹோலினஸ். நம்ம இப்போது அதை தாண்டி அட்வான்ஸ்ட் ஹோலினஸுக்கு போக போகிறோம். ஒரு என்ன, பாசிட்டிவ், ஆக்கப்பூர்வமான பரிசுத்தம். செய்யாதன்றது ஒரு பரிசுத்தத்தின் ஒரு பாகம், அது செஞ்சாவே இந்த வாழ்க்கையில் நீ நல்லா இருப்ப. ஓகே, இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் நல்லா ஓடும் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில். ஆனால் இப்போ சொல்லுகிற அவர் சொல்கிற பேசிக் ஹோலினஸை விட கடந்து செய்யாத செய்யாதன்னு இப்போ பாசிட்டிவ் ஹோலினஸை சொல்ல போகிறார். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18-19 சொன்னது வந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்குன்னு வரும். 20 19:2 பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திர இருக்கு. ஆனால் இது வந்து யாருக்கு சொல்றது? 21:1 யாருக்கு சொல்றது? இது கவனிச்சு பாருங்களேன், இது இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு அல்ல, ஆரோனுடைய புத்திரருக்கு, ஆசாரிய புத்திரர்களுக்கு. பாருங்களேன், இப்போ பேசிக் ஹோலினஸை கடந்து அப்போ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணுமா, எல்லாம் இது பரிசுத்தமாக இருக்கணுமா, இதெல்லாம் செய்யாத 10 கற்பனைகள், அதை கடந்து மேலே போறார். அட்வான்ஸ்ட் ஹோலினஸ். இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருப்பது மாத்திரம் இல்லை, தேவ பிரசன்னத்தினால் கிடைக்கிற ஆண்டு அவருடைய சமூகத்திலேயே அந்த வசனம் என்ன, நித்திய பேரின்பமும் அப்புறம் பரிபூர்ண ஆனந்தமும் இருக்குது. கடவுளுடைய நித்திய பேரின்பமும் ஆனந்தமோ பிரசன்னமோ வாழ்க்கையில் நிறைஞ்சு இருக்கணுமா? அது பேசிக் ஹோலினஸ், வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அட்வான்ஸ்டு ஹோலினஸ்ஸு கடவுளுடைய பிரசன்னத்தினுடைய விசேஷ ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பாருங்களேன், ஏன்னா இஸ்ரவேல் மக்களை மூணாக பிரிச்சிருந்தது நமக்கு தெரியும். இஸ்ரவேல் அந்த ஆலயம் மூணாக இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு யூதனும் எங்கே தான் வரணும்? விருத்த சேதன யூதன் மட்டும்தான் அவுட் ஆஃப் கோர்ட் வர முடியும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் போக முடியுமா? அதுக்கப்புறம் போகக்கூடியது யார்? ஆசாரியர்கள் மட்டும்தான். அவர்கள் தான் கடவுளுடைய உள்ளார்ந்த பிரசன்னமோ, அதுக்கு உள்ளே இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தின் பிரசன்னத்தின் ஆசீர்வாதங்களும் யாருக்கு மட்டும்தான்? ஆசாரியர்களுக்கு மட்டும்தான், மற்ற யூதனுக்கு அல்ல. அவங்க தான், அவங்களுக்கு அட்வான்ஸ்ட் ஹோலினஸ் இருக்கணும் என்பதற்காக இங்கே சொல்லித்தராரு. பாருங்களேன், பழைய ஏற்பாடு, ஆமாங்க பாஸ்டர், இதெல்லாம் பழைய ஏற்பாடு, ஆசாரியர்களுக்கு நிறைய சடங்குகள் தான் வரப்போகுது, ஆனால் இதெல்லாம் நமக்கு எப்படி அப்ளிகபிள் அப்படின்னா, உண்மைதான் நம்ம புதிய ஏற்பாடில் ஆசாரியர்கள் ப்ரீஸ்டாக யாரும் இல்லை, துணியெல்லாம் போட்டு வர வேண்டியதில்லை. ஆனால் பேதுரு வந்து நம்மளை தான் சபையாக பார்த்து நீங்களே ராஜரீக ஆசாரிய தேசோன்றாரே, அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாரே, லேவிய ராமத்தில் போட்டு அதே கட்டளை அங்கேயும் போடுறார், நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்கிறாரே. நம்ம எபேசியரில் படித்த அந்த பாவத்தினாலும் எங்கேருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினார் அப்படின்னு தேவனுடைய ரட்சிப்பை ஒழுங்காக ஒரு மூளைக்கு எட்டுச்சுன்னா, ஒழுங்காக புத்தின்னு உனக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சுருக்காருன்னு உனக்கு எட்டுச்சுன்னா, பவுல் என்ன சொல்கிறார் Romans 12 அவன் எப்படித்தான் பதில் கொடுப்பான்? தன்னைத்தான் தேவனுடைய இரக்கங்களை முட்டு முன்னிட்டு நம்ம என்ன பண்ணணுமா? நம்மளை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியாக ஆண்டவர் கொடுக்கணும். அதுதே நீங்கள் செய்யக்கூடிய புத்தி உள்ள, புத்தின்னு இருக்குதா உனக்கு? ஆண்டவருக்கு இவ்வளோ செய்கிறாரே, நீ என்ன செய்யணும்? உன்னையே ஜீவ, அந்த ஜீவ பலின்ற வார்த்தையே ஆசாரிய வார்த்தை. நம்ம ஆசாரியர்களாக ஆண்டவர் நமக்கு கூப்பிடுறார் புதிய ஏற்பாடில். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த சுத்திகரிக்கப்பட்ட குஷ்டரோகி தன் குஷ்டத்தில் எவ்வளோ வியாகுலப்பட்டவன், அசுத்தம் சுத்தம் மிருகம் குஷ்டரோகம் தன்னுடைய சரீர கசிப்பெல்லாம், அந்த கிராட்டிடியூட் டு காடு, ஒரு ஒரு குஷ்டரோகிமானி என்னை சுகப்படுத்தி இருக்காரேன்னும் போது அவங்ககிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரு? ஒரு ஆசாரியனுக்கு இருக்கக்கூடிய அர்ப்பணத்தை எதிர்பார்க்கல அவர், ஒரு ஆசாரியன் செய்யக்கூடிய சடங்குகள் அவனையும் செய்ய வைத்தாரே. ஏன்? பாவத்தில் இந்த பாவ குஷ்டரோகத்திலேருந்து காப்பாற்றப்பட்ட உணர்வு இருக்கிற ஒவ்வொருத்தனும் அவன் ஆண்டவர்கிட்ட வெளியறையில் இருந்து இருந்துட்டு போயிடணும்னு பார்க்க மாட்டான். அவர் நான் சொன்ன மாதிரி காலையில் உண்மையான உயிர் வந்திருந்தால் என்ன, ஆண்டவரை நல்லா தெரிஞ்சுக்கணும்பா, ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கணும், அவர் கிட்ட போகணும். வெறும் வெளியறையில் இருக்கிறது எனக்கு பத்தாது, அவருடைய உள்ளறைக்கு, அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கே போகணும். அந்த மாதிரி பிள்ளைகளாக நம்மளை வர வச்சிருக்கிறாரே, நம்ம தான் ஆசாரியர்கள் அப்படின்னு வேதம் நம்மளை சொல்லுது. புதிய ஏற்பாடு ஆசாரியர்கள், சுத்திகரிக்கப்பட்ட சக குஷ்டரோகிகளாக நாம் இப்போ என்ன ஆயிருக்கிறோம்? சக ஆசாரியர்களாக ஆயிருக்கிறோம். உங்களை அப்படி நான் கூப்பிடலாம். அன்னைக்கு கோச்சிக்கிட்டு இருந்தால் நான், நீங்கள் இன்றைக்கி சந்தோஷப்படுங்க, நீங்கள் வெறும் முதல்ல இருந்தோம் நாம் சக குஷ்டரோகிகளாக, அந்த குஷ்டரோக காலனியில் ஒருத்தர் ஒருத்தரை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போது ஆசாரியர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? வெறும் பெஸ்ட்டு ஓகே ஹோலினஸ், இனிமேல் 10 கற்பனையை ஃபாலோ பண்ணணும், வீட்டில் எல்லாம் குடும்பம் எல்லாம் ஒழுங்காகலாம், வாழ்க்கை நல்லாயிருக்கும், அதோடு பத்தாது எனக்கு, எனக்கு தேவனுடைய உள்ளறையின் பிரசன்னம், மகாபரிசுத்தத்தின் பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு இருக்கிறவங்க, மற்றவங்களாம் வெளி அறையிலே இருக்கலாம். உங்களுக்கு வெளி அறையில் வர்றதே கஷ்டம் இல்லைங்களா? ஏன்னா அந்நிய ஜாதியிலேருந்து வந்த நாம் அந்நிய ஜாதின்னு வேதத்தில் சொல்கிறோமா, நாய்கள் கூட்டத்திலேருந்து வந்தேன்னா நமக்கு 10 கற்பனையெல்லாம் வராது. நல்லா வேசித்தனம் செய்யணும், நல்லா பொருளாசையில் இருக்கணும், உலக ஆசையில் ஓடணும், அதுதான் நமக்கு ஆண்டவரும். ஆண்டவர் வெளியறைய வர்றதுக்கே நமக்கு பிடிக்கிறது இல்லை இல்லைங்களா. ஆனால் அது இதுவரை கழுவப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட தேவனுடைய குஷ்டரோக பிள்ளைகளுக்கு, முன்னாள் குஷ்டரோகிகளுக்கு இது, அவங்க உள்ள அறைக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே, அதுதான் அட்வான்ஸ்ட் ஹோலினஸ். அதை பற்றி பார்க்க போகிறோம். 3 ஏரியாவில் அவங்களுடைய ஹோலினஸை பற்றி சொல்கிறாரு. இதில் நம்ம வந்து ரொம்ப பயப்பட வேண்டியதெல்லாம் சொல்கிறாருன்னு எனக்கு பார்த்தா பயமாக தான் இருந்துச்சு. ஹை ஸ்டாண்டர்டு. ஆனால் ஒரு வாட்டியும் அதுக்கு ஆறுதலாக என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஐ எம் ஜெகோவா கெடேஷ் அப்படின்றார். ஒன்று சொல்லிவிட்டு ஐ எம் ஜெகோவா கெடேஷ்ன்றார். என்ன? நான் உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். உன்னை இது நீயா செஞ்சுக்க போகிறதில்ல, நான் உனக்கு இருந்து உன்னை பரிசுத்தப்படுத்த போகிறேன், நான் செய்ய போகிறேன் உன்னை. ஓகே, அந்த நம்பிக்கையோடு படிப்போம். பயந்துட வேணாம், என்னங்க இப்படியெல்லாம் இருக்குது. 3 ஏரியாஸ் அட்வான்ஸ்ட் ஹோலினஸ். பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கும், அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கும். பேசிக் கிளாஸை முடிச்சுட்டோம் தான் 10 கற்பனை. இப்போ அட்வான்ஸ்ட் ஹோலினஸ் என்னங்க பாருங்கள். ஒரு ராயல் ஆசாரியனுடைய பிரதான நோக்கம் வாழ்க்கையில் என்ன? ரெண்டாவது, ஒரு ராயல் ராஜரீக ஆசாரியனுடைய வீடு எப்படி இருக்கணும்? ஒரு ராஜரீக ஆசாரியனுடைய சரீர ஆத்மா எப்படி இருக்கணும்? அதை பற்றி நம்ம பார்ப்போம். 3 ஏரியா. ஒன்றுதல்ல அவனுடைய பிரதான நோக்கம், வாழ்க்கையின் பிரதான இலக்கு என்னங்க? எதுக்காகங்க நான் வாழ்கிறேன்? எதுக்காகங்க நான் வேலைக்கு போகிறேன்? எதுக்காகங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? ரட்சிக்கப்பட்டவனா என் வாழ்க்கையின் நோக்கம் என்னங்க? தேவனை வந்து வெளி அறையில் விட்டு உள்ளறைக்கு வந்து அவருடைய மகா பரிசுத்த பிரசன்னத்தின் ஆசீர்வாதங்கள் நம்ம அனுபவிக்கணுமா? உலகத்தின் தீட்டுகளை நம்ம எவ்வளோ தூரம் இருக்கணுமோ இருக்க பார்க்கணும். அதை தான் இங்கே கற்றுக் கொடுக்குறாரு பாருங்களேன். அது சடங்காசாரியமாக கற்றுக் கொடுக்குறாரு. இறந்தவர்களுக்காக அலுவறுதலை சொல்லி கொடுக்குறார். ஒரு ஆசாரியன் பாருங்களேன், எந்த கல்ச்சர்லேயும் ஒரு கல்ற ஒரு ஃபியூனரலுக்கு போகிறது ரொம்ப புனிதமான ஒரு நிகழ்வு இல்லைங்களா? கல்யாணத்துக்கு போல, பர்த்டே பார்ட்டிக்கு போல, அதெல்லாம் ஓகே. ஒரு செத்தாங்க அவங்களுக்கு வர்றதுக்கு உனக்கு முடியலையா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்வாங்க. எவ்வளோ ஒன்று எடுத்து வளர்த்தார், அவர் இறந்தார், அவர் முகத்தை கடைசியில் பார்க்காம போயிட்டியே அப்படின்னு அழுவாங்க. வரலையே அப்படின்றான் அப்படின்வாங்க. உயர்ந்த ரெஸ்பெக்டை தான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறது. இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அந்த ஆசாரியர்களுக்கு அதில் தடை போடுறார். தடை என்ன தடை பாருங்கள். 1வது வசனத்தில் ஒரு ஆசாரியன் ஆரோனுடைய புத்திரன் ஒரு சாவு ஒரு பிரேதத்தினால் தான் தீட்டுப்படக்கூடாது, ஒரு சாவு வீட்டுக்கு போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா சில தடைகள் போடுறாரு. ஏன் அப்படின்னா 19:11 சொல்லுது, ஒரு பிணத்தை தொட்டோன்னா இல்லை ஒரு கல்ற வீட்டுக்கு போனோன்னா அவங்க 7 ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. ஓகே, யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆசாரியன் போய் இதோ அங்கே சாவாச்சு இங்கே சாவாச்சின்னு போயிட்டே இருக்கிறாருன்னு வைங்க, ஒரு வாழ்க்கையெல்லாம் 7 ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிறது தான் இல்லைங்களா. ஆலயத்தின் வேலையாக அவர் செய்யவே முடியாது அங்கங்கே போய்கிட்டே இருக்கிறதுனால. அதனால் ஆலயத்தில் இருக்கிற வேலை நிற்கக்கூடாது. ஒரு ஆசாரியனுக்கு தலைமையான நோக்கம், தன் வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம், தேவனை நான் ஆராதிக்கணும். அதற்காக இந்த தடையும் விதிக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். ஆனால் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. சில இதுக்கு போகலாம். அவர் எதுக்கு போகலாம்? 2வது வசனத்தில் என்ன சொல்லுது? க்ளோஸ் ரிலேட்டிவ். ஒருவேளை அப்பா இறந்துட்டார்னா, அம்மா இறந்துட்டாங்கன்னா, சொந்த மகன் இறந்துட்டா, மகன் இறந்துட்டா, சகோதரன் இறந்துட்டா, நெருங்கி இருக்கிறவங்க இல்லைங்களா, இல்லை வேர்ஜின் சிஸ்டர்னா, இன்னும் திருமணம் ஆகாத சகோதரி, திருமணம் ஆகாதவன் நான் தான் அப்பாவாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்ற இவங்க ஒட்டி இருக்கிற அப்பா அம்மா மகன் மனைவியும் சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு மட்டும்தான். இன்லாஸ் யாராவது இறந்துட்டாங்க, சொந்தக்கார் இறந்துட்டாங்க, நாத்தனார் இறந்துட்டாங்க, நீ போகவே முடியாது. நோ, போகக்கூடாது. அதில் நாட் அலோடு. அந்த கல்றைக்கு அந்த இறுதி சடங்குக்கு போய் உன்னை நீ தீட்டு படுத்திக்க கூடாது பாருங்களேன். ஏன்? மிகுந்த நெருங்கி இருக்கிற உறவுகள் தான். அதனால் ஆராதனை, தேவனுடைய ஆராதனை தடைப்படக்கூடாது. பொதுவான எல்லா கல்றை இதுக்கு போகக்கூடாது. அடுத்ததாக என்ன சொல்கிறாரு? அங்கே போய் சில அந்த பழைய சடங்குகள் இருக்கிற மாதிரி மொட்டை அடிச்சுக்கிறது, தாடியை வெட்டிக்கிறது, இப்போ கூட இந்துஸில் செய்வாங்க இல்லைங்களா, யாராவது இறந்துட்டாங்கன்னா அதெல்லாம் நோ. அந்த ஓல்டு பல அந்நிய சடங்குகளை எதுலேயுமே நீ பங்கு பெறக்கூடாது. அதெல்லாம் ஆசாரி எனக்கு தகுந்ததல்ல, உகந்ததல்ல, அதெல்லாம் நீ செய்யக்கூடாது. பாருங்களேன், இதுதான் அவுட்டர் கோர்ட்டில் இருக்கிற ப்ரீஸ்ட்டுக்கு. ஓகே, இப்போ ரெண்டு ப்ரீஸ்ட்டை பார்க்க போகிறோம். அவுட்டர் கோர்ட்னா இல்லை, இந்த அவுட்டர் கோர்ட் வருது, அதுக்கப்புறம் இன்னர் கோர்ட் இல்லைங்களா, அது இன்னர் கோர்ட்டில் வருது, அதுக்கப்புறம் ஹோலி ஆஃப் ஹோலிஸ், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ இது ரெண்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆசாரியர்களுக்கு இந்த இது. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியருக்கு இன்னொரு ரூல் இருக்குது. 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டான ரூல் அவருக்கு என்ன, 10வது வசனத்தில் அந்த ஆசாரியன்னு படிங்க. 10
சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாவையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும்
இந்த பிரதான ஆசாரியன் கொடுக்கப்பட்ட ரூல், தேவனுடைய அபிஷேகம் தைலம் அவனுக்கு போடப்பட்டிருக்கிறதுனால அவன் ஒரு வீட்டுக்கு போய் கல்றை எந்த கல்றை இதுக்கும் போகாம அந்த காலத்துல வந்து துக்கம் தெரிய வைக்கிறதுனா முடியெல்லாம் எடுத்து விரித்து போட்டுக்கிட்டு முடியை பிச்சுக்குவாங்க, சில நேரங்களில் துணியை கிழிச்சுக்குவாங்க. ஆனால் இந்த ஆசாரியன் அப்படிப்பட்ட எந்த துக்க வெளிப்பாடும் செய்யக்கூடாது. நோ, அவன் தலையை எழுத்தக்கூடாது, தன் துணியை கிழிக்கக்கூடாது. யோபுவெல்லாம் அப்படி செய்கிறத பார்க்கணும், தன் துணியை கிழிச்சுக்குவார். யோசுவா செய்கிறத ஒரு நார்மல் இஸ்ரவேல் செய்யலாம். ஏன் இந்த ஆசாரியர் கூட, இவர் பிரதான ஆசாரியர் செய்யவே கூடாது. பாருங்களேன், தப்புன்றது கிடையாது, ஆனால் அதி அளவுக்கு அதிகமாக தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஏன், அது காரணம் அவருடைய அபிஷேகம் தைலம் அவர் மேலே இருப்பதுனால். பாருங்களேன், ரொம்ப ஹை ப்ரொஃபைல் வேலை இது. ஒரு பிரதான ஆசாரியனுடைய வேலை ரொம்ப ஹை ப்ரொஃபைல் வேலை. ஒரு அவர் அப்படி துக்கப்படக்கூடாது. இதில் வேற என்னவும் பார்க்குறோன்னா பாருங்களேன், அவர் வந்து தன்னுடைய சொந்த தாய் தகப்பனுடைய கல்றைக்கும் இறுதி சடங்குக்கும் அவர் டியூட்டியில் இருக்கும்போது போகக்கூடாது. என்ன சொல்கிறது, அப்பா அம்மா 11வது வசனத்தில் வருது இல்லையா, தன்னுடைய தகப்பன் தாய் அவர் கூடார வாசலில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆராதனை தடைப்படும்படிக்கு. ஏன்னா பிரதான ஆசாரியர் இருந்து அவர் ஒருத்தர் தான் செய்யணும், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர் ஒருத்தர் தான் போகணும், மற்றவங்க செய்யக்கூடாது. அதனால் அவர் உள்ள அதை தடை பண்ண ஆராதனை நின்று போகிற அளவுக்கு ஒரு சாவு ஆகிப்போச்சுன்னா அவர் போகக்கூடாது. அந்த சாவுக்கு ஆ தேவனுடைய ஆராதனை நடக்கணுன்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 10வது அதிகாரத்தில் சொந்த மகனுங்க நாகாப் அபியு வந்து அந்நிய அக்னியை செலுத்தி ஆலயத்திலே விழுந்துட்டானுங்க, செத்துட்டானுங்க ஆண்டவர் ஆராதனையில். என்ன ஆச்சு, ஆரோனே அழுவவே கூடாது, அழுவவே ஒப்பாரி வைக்கவே கூடாது, அந்த பிணத்தை வெளியில் அப்படியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஆரோன் தன்னுடைய ஆராதனையை தொடர்ந்து செய்தார். பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவருடைய ஆராதனை நிற்கப்படக்கூடாது. 12வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு அருமையானவங்க நெருங்கியவங்க அவன் வெளியே அப்படி போனால் என்ன நடக்கும்ன்றாரு 12வது வசனத்தில்.
பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை
திடீர்னு அப்பா அம்மா அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்கன்னு ஒரு ஃபோன் வருது, நியூஸ் வருது, திடீர்னு ஆராதனையை விட்டுட்டு அவர் வெளியே ஓடலாமா? பரிசுத்த ஸ்தலத்தை குலைச்சல் படுத்தாத, அப்படி போகாத வெளியே. தேவனுடைய ஆராதனை நடக்கணும் தொடர்ந்து. ஆரோன் அவங்க சொந்த பிள்ளைக்கு இறந்து போன பிறகு ஆராதனை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரே, அப்படித்தான் அது நடக்கும். ஏன், ஒரு ஆசாரியனுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கம், தேவனால் ரட்சிக்கப்பட்ட குஷ்டரோகியாக சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பிள்ளையுடைய பிரதான நோக்கம், யார் வராங்களோ வரலையோ, மழை வருதோ வரலையோ, சாவல் உழுதோ இல்லையோ, என்னுடைய ஆண்டவருக்கு என்ன ஜீவ பலியாக நான் செலுத்திக்கிட்டே இருப்பேன், அதான் அவனுடைய நோக்கம், அதுதான் பிரதான நோக்கம் வாழ்க்கையில், ஹை ப்ரையாரிட்டி, அதுதான் அங்கே காட்டப்படுகிறது. ஓகே, இதை நம்ம சொல்லிகிட்டே போனால் உங்களுக்கெல்லாம் டயர்டாயிடும். ஒரு பயன்பாடை நம்ம சொல்லி முடிக்கலாம். இதுக்கும் நமக்கும் என்னங்க தொடர்பு பாஸ்டர், இந்த ப்ரீஸ்ட் வாழ்க்கை என்ன, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? இது என்ன கொடுமை, என்ன ஒரு கொடுமை, இது ராயல் ப்ரீஸ்ட். இந்த இது பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன், ராஜரீக ஆசாரிய அர்ப்பணிப்பு. இது எல்லாருக்கும் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் கண்டவங்களுக்கு இல்லை, ஒரு ராஜரீக ஆசாரிய அர்ப்பணிப்பு உள்ள மக்களுக்கு தான் இது. ஓகே, இது வந்து புதிய ஏற்பாடு ஆசாரியர்களாக இருக்கிற நமக்கு ஏன் எழுதியிருக்குதா? அட்வான்ஸ்ட் ஹோலினஸ், ஆண்டவருடைய பிரசன்னத்தினுடைய ஆசீர்வாதம், அவருடைய உன்னத பிரசன்ன வாழ்க்கையில் நமக்கு, நம்ம எங்கே போனாலும் யோசப்போடு இருந்தார், அங்கே இருந்தார், ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு வேணுமா? இப்படிப்பட்ட ஆசாரிய அர்ப்பணம் இருந்தாதான் அந்த பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் பிரசன்னத்தின் இன்பங்கள் அவனுக்குத்தான் தெரியும். முதல்ல நம்ம என்ன படிக்கிறோம், வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய ஏற்பாடு ஆசாரியராக இருக்கிற நமக்கு பிரதான ப்ரையாரிட்டி, த சீஃப் ப்ரையாரிட்டி ஆஃப் அ லைஃப் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் உன்னை ரட்சித்திருக்கிறாரா, அந்த ரட்சிப்பின் பிள்ளைக்கு பிரதானமாக என்ன இருக்கணும்னா ஆண்டவருடைய ஆராதனை, ஆண்டவருடைய ஆராதனை. அது கிளியராக இங்கே பார்க்கல, அந்த மனுஷனுடைய சர்வீஸ் அவனுடைய உன்னத வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஆர்வமோ மிக உயர்ந்த நோக்கமோ என்னவா இருக்கணும், ஆண்டவருடைய ஆராதனை. இதை பற்றி நமக்கு கொஞ்சம் கூட க்ளூலெஸ்ங்க, நம்ம நினச்ச மாதிரி ஆராதனைக்கு வர்றது, நினச்ச மாதிரி போகிறது, நினச்ச மாதிரி சர்வீஸை கேன்சல் பண்ணுறது, நமக்கு அப்படி போயிடுது. காடுடைய ஆராதனை நம்ம வாழ்க்கையில் டாப் ப்ரையாரிட்டியா? யோசிச்சு பாருங்க. ஏன் நான் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன், ஏன் உங்களுக்கு வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்கன்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கணும். என்னையன்றி வேறு தேவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீ அதை விட்டுட்டு அந்த இடத்துல உன் பிள்ளைய வச்சின்னா, அந்த இடத்துல உன் வேலையை வச்சின்னா, அந்த இடத்துல உன்னுடைய உடம்பு உன்னை வச்சின்னா, எதை நீ வைக்கிறியோ அதுவே உனக்கு வினையாக சாபமாக வர்றதுக்கு அவர் பண்ணிடுவார். அதுவே உன் வாழ்க்கையின் சாபமாக கசப்பாக உனக்கு மாற்றிடுவார். வாழ்க்கை அப்படி அழியக்கூடாதுன்னா நீ செய்ய வேண்டியது, நம்ம பிள்ளைகளை அழிக்கணுமா? நம்ம என்ன பண்ணோம், நம்ம அவங்கள விக்ரமாக வச்சுருவோம், வேறு ஏதாவது நமக்கு முக்கியமாக தோணுதா, அதுவே நமக்கு கசப்பாக மாறிடும். அது எதுவுமே எல்லாம் அப்படி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்னா முதல்ல ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இது இது வெறும் பழைய ஏற்பாடு ரூலாக, கொடுமையான ரூலாக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லலையா? யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வர கடவன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ன ரெஸ்பான்ஸு, போப்பா இறுதி சடங்காவது அப்பா அம்மாவுக்கு செய்ப்பா அப்படின்னாரா? மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், அதை விட முக்கியமான வேலை, ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப் என்ன தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தால் நீ அதை விட முக்கியம் எனக்கு தேவனுக்கு நான் செலுத்த வேண்டிய ஜீவபலியை செலுத்திட்டு வந்து நான் செய்வேன் என்ன இருந்தாலும். அந்த வைராக்கியம் இருக்கா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்களேன், த ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆராதிப்பது தான். அவன் தாங்க புதிய ஏற்பாடு ஆசாரியன், அவனுடைய பிரதான நோக்கம் வாழ்க்கையில் அது பழைய ஏற்பாடு நிழலாகவே காட்டுறாரு. அவனுடைய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, மிகுந்த அருமையானவங்க, நெருங்கி இருக்கிறவங்க, குடும்ப கடமைகள், குடும்ப வேலைகள், அதை எல்லாத்த விட மிஞ்சினது நாம் போய் என்னுடைய ஆண்டவரை ஆராதித்து வருவது. ஆமாம், குடும்பத்தை கவனிக்கணும், குடும்பத்தை கவனிக்கக்கூடாதா? குடும்பத்தை கவனிக்கக்கூடாதா? இதே சாக்கா போச்சு எல்லாருக்கும், குடும்பத்தை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்கிறது கிடையாது. அது ஒரு ஆப்போசிட், குடும்பத்தை கவனிக்காமல் போகிறது தப்பு தான், ஆனால் அதே கவனிக்கிறேன்ற சாக்கை வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறது இல்லை. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? காலில் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்கியூசஸ் அது. நம்ம சர்ச்சா, நம்ம ஆசாரிய கூட்டமாக யோசிச்சு பாருங்களேன், அது ரொம்ப ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக நமக்கு. இதை பற்றி ஏதாவது நமக்கு தெரியுமா? ஆசாரிய அர்ப்பணிப்புனா என்னன்னு தெரியுமா? ஒரு ஆசாரியன் பொதுவாக ரேராக தான் அந்த ஆராதனையிலேருந்து பலி கொடுக்கறதுலேருந்து நிற்கப்பட வேண்டும். அந்த ஆசாரியன் என்ன செய்வான், வந்து பலியை கொடுப்பான், சுகந்த வாசனை ஆண்டவருக்கு இருக்கும். அதை பார்க்கறதுனால தான் ஆண்டவர் அந்த ஊரை அழிக்காமல் இருப்பார் தெரியுங்களா? இஸ்ரவேலை வந்து எரிச்சு போடலாம், எரிச்சு போடாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஆலயம் பலிபீடத்தை ஏற்படுத்தினார் இல்லைங்களா? அதே மாதிரி சுகந்த வாசனையாக போவோம். உங்களால் நம்ப முடியுமா? நான் அப்படி யோசித்து பார்க்குறேன், அப்படி இருந்தால் நம்ம எவ்வளோ சீரியஸாக இருப்போங்க. அதாங்க உண்மை. ஒரு ஊர் அவர் அழிக்காத இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அங்கே ஒரு 10 பேர் ஆண்டவர் அவர் வார்த்தையின்படி ஆராதித்தா அந்த ஊரையே அழிக்க மாட்டார் அவர். சோதம் குமாரன் யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேளை ஈவினிங் நம்ம சர்வீஸ் வச்சுருக்கோம், மழை வருதுன்னு சொல்லி 10 பேர் வரல, ஒரு 8 பேர் வந்திருக்கிறோம், அந்த ஊரே அழிச்சாருன்னா நம்ம ஆராதனை, ஏன்னா அவருக்கு சுகந்த வாசனை, ஜீவ பலியாக என்னை கொடுக்கணும் வரணும், அவருக்கு ஆராதனை செய்யணுன்ற, எனக்கு காப்பாற்றின தேவனுக்கு நான் வாய்ஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு உடம்பு இருக்கிற வரைக்கும், என்னை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், என்னை ஸ்ட்ரெச்சரில் போட்டு கட்டி ஐசியூலேருந்து போக விடலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஆன்லைனில் அட்டன் பண்ணும். ஆனால் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த ஆலயத்தில் வந்து ஜீவ பலியாக நான் செலுத்துவேன்ற வைராக்கியம், பட்சிக்கிற ஐராக்கியம், அந்த சொந்தம் இந்த சொந்தம், இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன், அந்த சாவு இந்த சாவுன்னு நான் ஓட மாட்டேன். நான் ஒரு ஆசாரியை நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவரை வந்து நான் ஆராதிப்பேன். அவருக்கு ஆராதனை என்ன, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், அதாங்க ஆசாரிய அர்ப்பணிப்பு. அந்த சுத்திகரிக்கப்பட்ட குஷ்ட ரோகியனுடைய நன்றி அவனுக்கு இருந்தா அவன் சொல்லுவானா, எனக்கு அந்த ரிலேட்டிவ் போகணும், இந்த ரிலேட்டிவ் போகணும்னு, ஐயோ எந்த ரிலேட்டிவோ இல்லாமல் அழிஞ்சு நான் நாசம் நாத்தம் அடித்து போயிருக்கணுமே. நான் என்னை காப்பாத்தின தெய்வத்துக்கு தான் முதல் இடம், அவருடைய ஆராதனை தான் முதல் இடம். அப்படித்தான் வருவானே, மழை வருது, ரொம்ப வெயில் அடிக்குது, உடம்பு சரியில்லை, சுகம் செழிப்பு, செழிப்பு இருந்தாலும் வறுமை இருந்தாலும் மரணம் வர வரைக்கும் ப்ரையாரிட்டி இஸ் த வர்ஷிப் ஆஃப் காட். யார் வராங்களோ வரலையோ, என்னுடைய ஜீவ பலியை ஆண்டவர் வாழ்நாளெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த பூமியில் நான் இருக்கிற வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த ஆசாரிய அர்ப்பணிப்பு அதுதாங்க, ஆசாரிய அர்ப்பணிப்பு, நான் வாழ்கிற வரைக்கும் தட்ஸ் சீஃப் ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப். நம்மளை வந்து ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கறது நம்முடைய தலைமையான விசுவாசம். உலகத்தில் நல்ல உறவுகள் நமக்கு இருக்கிறது தப்பு இல்லை இல்லைங்களா, நல்ல ஹஸ்பண்டு ஒய்ஃபு புருஷர்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வேலை அதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதுவாக இல்லை ஆண்டவருடைய ஆராதனையான்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே தான் நமக்கு தெரியுது இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு நான் போய் இன்றைக்கி ஜீவபலியாக என்ன செலுத்தணுமா இல்லை குடும்ப ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷன்னு சொல்கிறது முக்கியமா. அவன் ஒரு சீஷனா இயேசு என்ன சொல்கிறாரு, எத்தனையோ காரியங்கள் உனக்கு உலகத்தில் இருக்கலாம், எத்தனையோ உறவுகள் உனக்கு இருக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. உங்கள் அப்பா இறந்து போயிட்டாலும் அவரை அடக்கம் பண்ணுறது உனக்கு முக்கியம் இல்லை, ஆராதனைன்னு வந்துட்டான், என் வார்த்தைக்கு கீழ்படியணும்னு வந்துட்டான். பாருங்களேன், நான் ஏன் இந்த உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வர நான் வரலன்றாரே. ஒரு தகப்பனுக்கோ தாய்க்கோ புருஷனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ அப்பாக்கோ பட்டயத்தை கொண்டு வர வந்திருக்கிறேன் இல்லைங்களா, எல்லாம் சமாதானமாக எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கணும். நோ த வர்ஷிப் ஆஃப் காட்னு வந்துட்டால் யாருக்கிட்டையும் எனக்கு சமாதானம் தேவை. நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறதுனால என்கிட்ட நீ பேச மாட்டேன்னா பேசாமல் போ, அதுதான் பட்டயம், நம்ம அனுபவிக்கத்தான் செய்யணும். அதாங்க ஆசாரியர்கள், அவங்களா சீஃப் ப்ரையாரிட்டி, நம்முடைய தலைமையான ப்ரையாரிட்டி. உன் தகப்பனையோ தாயையோ என்னை விட அதிகமாக நீ நேசித்தால் நீ எனக்கு சீஷன் அல்ல. இந்த இதெல்லாம் இந்த வைராக்கியம்லாம் நமக்கு இந்த காலத்தில் இல்லவே இல்லை. அதான் கிறிஸ்தவம் கேடுகட்ட நிலையில் இருக்குது, சபைகளும் ஒழுங்கே இல்லை, சபைகள்லாம் மோசம். அந்த சீர்திருத்த காலத்தில் இப்படிப்பட்ட வைராக்கியம் இருந்ததுனால தான் கொடிகட்டி பறந்துச்சு கிறிஸ்தவம் இல்லைங்களா. இன்றைக்கி ஏன் நம்ம சபையெல்லாம் அதான் இஷ்டத்துக்கு நம்ம வருவோம் போவோம், அதுக்கு தான் நம்ம சபையில் ஆண்டவர் பயன்படுத்தவே மாட்டேன். ஒரு 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 சீர்திருத்தவாதி அவருடைய ஏழு பிள்ளைங்களை நிற்க வச்சுருக்கிறாங்க, நிற்க வச்சு இயேசுவை இன்னுமே நீ பின்பற்ற மாட்டேன், அவரை நான் பின்பற்ற மாட்டேன்னு சொல்லி இவங்களை விட்டுறோம். இஃப் யூ ஃபாலோ கிரைஸ்ட் வில் யூ ஸ்டாப் ஃபாலோயிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவை பின்பற்றுறது நிறுத்துவியா அப்படின்னா நீ இல்லைன்னு ஒவ்வொரு இல்லை சொல்கிறதுக்கும் ஒரு ஒரு பிள்ளைய நாங்கள் வெட்டுவோம். ஏழு பிள்ளைங்க இவர் என்ன பண்ணுவார், அங்கே நிற்கிறார், இதெல்லாம் ரியல் கதை, ஒன்று சும்மா இல்லை, அங்கே நிற்கிறாரு, ஒரு பிள்ளைய வெட்டுறான், இல்லை கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுவியா, வில் யூ ஸ்டாப் ஃபாலோயிங் கிரைஸ்ட், அவர் நோன்னு சொல்லாமல் இல்லை ஃபாலோ பண்ண மாட்டேன், இல்லை இங்கிலீஷில் நல்லா வருது, கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறது நிறுத்துவியா, நோன்னு சொல்லு, சாரி நான் அதை கரெக்டாக படித்து நான் சொல்கிறேன், வில் யூ ஸ்டாப் ஃபாலோயிங் கிரைஸ்ட் அப்படின்னா இல்லை நான் நிற்க ஃபாலோ பண்ணுறத நிற்க வைக்க மாட்டேன்னு சொல்லாமல் ஒரு காலம் நிற்க வைக்க மாட்டேன்னார், நெவர் அப்படின்னார். நோன்னு மாத்திரம் சொல்லலை, நெவர், நோ சொன்னால் போதும்னு, நோ சொல்லக்கூடாதுன்னாங்க. இவர் என்ன சொன்னார், நெவர்ன்னாங்க. ஒருத்தனை வெட்டினாங்க, இன்னொன்று நெவர் 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 நெவர், ஏழு பிள்ளைகளை வெட்டியாச்சு. அப்போ பார்த்துட்டு எல்லாம் போயிடுச்சு, எப்படி இருக்கோம் நம்மெல்லாம் இப்போ யோசிக்கிறோம், ஏழு பிள்ளைகளை வெட்டியாச்சு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இன்னும் வெட்டுறதுக்கு நான் ஒண்டி தான் இருக்கிறேன், என்னை வெட்டின பிறகும் அவரை பின்பற்றுறது நான் நிறுத்த மாட்டேன். ஏன், பரலோகத்துக்கு போகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போகிறாரோ அவரை பின்பற்றி தான் போயிட்டே இருப்பாங்க, அவங்க தான் பரலோகத்துக்கு போகிறவங்க இல்லைங்களா. அவர் எங்கே போனாலும் அதை ஒண்டி நிறுத்தவே மாட்டோம், அவரை பின்பற்றுறது எந்த கொம்பனாலையும் எந்த உறவும் இந்த உலக்கையில் எந்த காரியமும் அவரை நிறுத்த முடியாது. அவன் தான் அங்கே ஆசாரி அர்ப்பணிப்பு உள்ளவன். அப்படிப்பட்டவர்களா நம்ம யோசிச்சு பாருங்களேன். சில ரிஸ்க்ஸ் நம்ம எடுக்கத்தான் வேணும், சில இடங்களில் பிரச்சனை தான் வரும். நம்ம என்ன எடுக்கிறோம், சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு என்ன பண்ணுது, நம்முடைய பொறுப்புகள் ஆசாரிய பொறுப்பாகணும். ரட்சிக்கு எதுங்க ரட்சிக்கப்பட்டு என்னங்க கேட்குறாரு ஆண்டவர் நம்மக்கிட்ட, என்ன கேட்குறாரு? உன் அதை கொடு, உன் சொத்தை கொடு, உன் இதை கொடுனா, வாரத்தில் ரெண்டு நாள் வந்து ஓய்வு நாளில் ஜீவ பலியாக என்னை உன்னை கொடு, சந்தோஷமாக வா ரெண்டு நாள், ரெண்டு வேலை காலையில். ஏன்னா ஆலயத்தில், அந்த பழைய ஏற்பாடு ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் மாலையில் பலி கொடுப்பாங்களே. இப்போ காலையில் மாலையில் ஒவ்வொரு நாளும் வந்தால் நல்லது தான், ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மளால் வர முடியாது. ஒரே ஒரு நாள் ஓய்வு நாள், அந்த நாளில் காலையில் மாலையில் யார் வராங்களோ வரலையோ, என்னை ரட்சித்த தேவனுக்கு நான் செலுத்துகிற ஜீவ பலி அது தான். காலையில் போவேன், அவரை ஆராதிப்பேன், மாலையில் போவேன், ஆராதிப்பேன். அது ஒன்று தானே, எனக்கு ஆடை எடுத்துகிட்டு வா, மாடை எடுத்துகிட்டு வரார், உடம்பை எடுத்துகிட்டு வா, ஏன் உன் சரீரத்தை ஜீவ பலியாக கொடு, நீ தான் என்னுடைய நான் காப்பாற்றுன ஜீவ பலி. அதை கொடுக்கறதுக்கும் என்னங்க நமக்கு பிரச்சனை? காலையிலையும் மாலையிலையும் அட்லீஸ்ட்டு வீக்லி வந்தால் வரும்போது அது எனக்கு சுகந்த சந்தோஷமாக, நீ வரும்போது சுகந்த வாசனையாக வருகிறதே. வந்து வேதத்தை படித்து ஜபம் பண்ணி பாடும்போது சில இடங்களில் தானே அது நடக்குது. அது நடக்காததுனால தானே தேவனுடைய கோபாக்கினை வருதுன்னு ஒரு பாருங்களேன். அதுக்கு உறுதியாக நீங்கள் இருக்கிறீங்களா? அது ஒன்று அடிப்படையாக கேட்போம் பாருங்களேன். என்னங்க நம்மளை தடை பண்ணுது ஜீவ பலியாக கொடுக்கறதுக்கு? உடம்புல இருக்கிற சின்ன வலியா, மூக்கில் இருக்கிற சளியா? அப்படி தான் ரைமிங்காக அவங்கக்கிட்ட பேசணும். ஏன்னா சளி வந்துட்டால் இன்றைக்கி ரொம்ப சளி, சர்ச்சுக்கு வேங்க வரல பாஸ்டர், இது தாங்க சாக்கு, ரொம்ப சளிங்க பாஸ்டர், உடம்புக்கு வர முடியாது, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் தூரங்க பாஸ்டர், இன்றைக்கி ரொம்ப கோல்டு பாஸ்டர், பைக்கிலலாம் வர முடியாதுங்க பாஸ்டர், நாத்தனார் கல்யாணங்க பாஸ்டர், வர முடியல, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பாஸ்டர், அதுதான் நம்ம வர முடியல, நாத்தனார் கல்யாணம், அவங்க கல்யாணம், அதுதானே நமக்கு நேரங்களாக வர்றதில்ல. இன்னும் சில சாக்குங்க என்ன, ரொம்ப வாழையெல்லாம் கஷ்டம் பாஸ்டர், ரொம்ப தூங்கிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை, ரொம்ப தூங்கிட்டேன், இல்லை இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் வர முடியல, வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க வர முடியல. நமக்கு வெக்கம் இல்லையான்னு நம்ம கேட்கணும். நம்மெல்லாம் ஆசாரியர்களா? அப்பா அம்மா செத்துட்ட பிறகும் தொடர்ந்து ஆண்டவருடைய ஆராதனையை செய்கிறதுக்கு அவர் அவங்கள அழைச்சிருக்கிறாரே. பழைய ஏற்பாடு ஆசாரியனை பலி கொடுக்குற நிழலில் இவ்வளோ குமாரனை கொடுத்து, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்து, எபேசியர்லாம் படிக்க வச்சு ரெண்டு வேளை வர்றதுக்கு நமக்கு நோவுதுன்னா, நம்ம என்ன ஆசாரியர்கள், நம்ம என்ன சபை, நம்ம கொடுக்குற பலிகள் என்ன பலிகள்? நோவோ, உடச்சலோ, விருப்பம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல் அப்படி இப்படி நான் வந்து பாண்டவருக்கு பலி கொடுக்குறது என்ன நமக்கு வெக்கம் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். ஷேமோ நஸ்ன்னு தான் நம்ம சொல்லணுங்க. அந்த அந்த ஓமையில் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிற காரணங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? அவர் கூப்பிடுறாரு, விருந்துக்கு கூப்பிடுறாரு, வீட்பின் விருந்துக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க? வயலை வாங்கியிருக்கேன், வர முடியாது. அது அந்த சாக்காவது கொஞ்சம் பெருசாக நல்லா தெரியுது. வயலை வாங்கியிருக்கேன், ஏதோ சைட்டை வாங்கியிருக்கிறான் அப்படின்னு, ரெண்டு மாடை வாங்கியிருக்கிறேன்றான் ஒருத்தன், கல்யாணம் ஆகுதுன்றான் ஒருத்தன், பெரிய பெரிய காரணங்கள். அதை விட கேவலமான காரணங்கள் நம்ம சொல்கிறோம் சபைக்கு வராது இருக்கிறதுக்கு. ஓகே, இதுதான் ஒரு ஆசாரியனுடைய ஒரு அர்ப்பணிப்பு. இதை நம்ம பார்க்குறோம், இந்த பகுதியை நமக்கு அதை உணர்த்தணுங்க. ஏன்னா வர பகுதியில் அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் ஒரு ஊனம், ஒரு எந்த ஊனங்கள் லிஸ்ட்டு வருது. அது எந்த ஊனம் இருந்தாலும் ஆசாரியனாக இருக்கவே முடியாது. அந்த ஊனெல்லாம் குஷ்டரோகியாக இருந்தால் நம்மளை போய், எவ்வளோ பாவம் ஊனங்கள் இருந்தால் நம்மளை போய் ஆசாரியாராக பண்ணியிருக்கிறாருன்னா, அதை விட பாக்கியம் வேறு இல்லைங்க. நான் சொல்கிறேன், அதை உணர்ந்தோன்னா எனக்கு அது ரட்சிப்புலேயே எனக்கு வந்துச்சு. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்கள் அப்பா உட்கார வச்சு, எங்கள் தங்கச்சி இறந்துருச்சு, எனக்கு எனக்கு முன்னாடி இருந்த தங்கச்சி, அது காலையில் இறந்துருச்சு. அன்றைக்கி சர்ச்சில் நான் தான் போய் ஆராதனை நடத்தினோம். அந்த தங்கச்சியை எடுத்து அந்த பாடையில் அந்த முன்னாடி டேபிளில் போட்டு கழுவி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துருக்குறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுவேன்னு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேராக சர்ச்சுக்கு போகிறேன் நான். இது என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இதுக்கு, நான் வீட்டில் சாவாக இருக்க அப்படி போகுதுன்னு எல்லாம் முறைச்சி பார்க்குறான். அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும், அது அங்கே தான் வரும். ஓகே, ரெண்டாவது பாடம் இதில் நம்ம பார்த்து படிப்போம். ஆசாரியருடைய அர்ப்பணிப்பு, ஏன் இந்த ஆசாரி இவ்வளோ அர்ப்பணமாக இருக்கணும்னா, பாருங்கள் இந்த 12 கோத்திரங்களில் இவங்களுக்கு ஏதாவது ஆசாரியர்களுக்கு ஏதாவது தேசம் கொடுக்கப்பட்டுச்சா?
இல்லை
இல்லை, கொடுக்கப்படலை. ஏன்? அவர்களுடைய சுதந்திரம் யாருன்னு சொல்கிறார் ஆண்டவர், நான் தான் அவர்களுடைய சுதந்திரம். என்னுடைய ஆராதனை, என்னுடைய ஆலயம், என்னுடைய பிரசன்னம்தான் அவங்களுடைய சுதந்திரம். அவங்களுடைய பங்கு நான் தான். அதனால தான் ஒரு ஆசாரியன் என்ன பண்ணக்கூடாது, ஒரு சாவாயிருச்சு, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, சொந்த ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க, அப்படியே முடியெல்லாம் விரிச்சு போட்டு நம்பிக்கை இல்லாமல், ஐயோ வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் போச்சு, ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கிற எல்லாம் போச்சுன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு ஆசாரியன். ஏன், அவனுடைய சுதந்திரம் இந்த உலகத்தில் இல்லை. இந்த ஆசாரியர்கள் அப்படி அழுவுறதா இருந்தால், நெருங்கி இருக்கிறவங்களுக்கு அவங்க வெளிப்பிரகாரமாக என்ன காட்டுறாங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் எவ்வளோ பொய்ன்னு காட்டுறாங்க இல்லைங்களா. நான் தான் அவங்களுடைய சுதந்திரம், இந்த சுதந்திரம் அவங்களுக்கு போதுமானது, போதுமான பங்கு எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த உலகத்தில் யார் போனால் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஆண்டவர் என்னோடு இருக்கார், என் பங்கு அவர் தான், அவரை விட எனக்கு முக்கியம் வேறு இல்லை அப்படின்ற ஆண்டவரை சுதந்திரமாக கொண்ட மக்கள், அவங்க இதுக்கெல்லாம் பெருசாக மனசு அப்படியே முடியெல்லாம் பிரித்து விட்டு, ஐயோ குய்யோ எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஆகிப்போச்சே, ஐயோ யாருக்கும் வராத கஷ்டம் எனக்கு வந்துருச்சே புலம்புறதும், அது ஒப்பாரி வைக்கிறதும் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யாதன்றாரு அந்த ஆசாரியனுக்கு செய்கிறாங்க. அந்த ஆசாரியனுடைய அர்ப்பணிப்பில் இது இன்னொரு பாகத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று, அருமையான சொந்தங்களை விட வாழ்க்கையில் பிரதானமாக தேவனுடைய ஆராதனை தான் முக்கியம். ரெண்டாவது, என்ன வாழ்க்கையில் இழந்தாலும், ஒரு கெதி கலங்கின ஹோப்லெஸ்ஸாக நிர்கதியாக ஒரு ஒப்பாரி வைக்கக்கூடாதுன்றார். ஏன்னா என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னுடைய பங்கு, அவர் என்னை காக்க முடியும், தாங்க முடியும். இவங்கெல்லாம் ஒரு இதெல்லாம் இப்படி வாழ்ந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தீஸ் ஆர் த ஹை ஒன்ஸ் ஆஃப் த ஹர்த். இங்கே பாருங்களேன், அதில் சொல்கிறாரு ஆசாரியரை பற்றி, இந்த இஸ்ரவேல் குமாரருக்கு மக்களில் மத்தியிலேயே உயர்ந்த ஆளுங்க இவங்க தான், உயர்ந்த ஆளுங்க இவங்க தான். என்னுடைய யெகோவா என்னுடைய பங்காக இருப்பதுனால், என்னுடைய சுதந்திரமாக இருப்பதுனால், இந்த உலகத்தில் என்ன இழந்தாலும் என்ன வந்தாலும் போதாலும் அவர் எனக்கு போதும். அந்த பாட்டில் வர மாதிரி, இயேசு எனக்கு போதுமே இல்லைங்களா. சரீரம் கெட்டாலும், வாழ்க்கையில் என்னை தள்ளி விட்டாலும், என்னை ஆகாதவன் என்று தள்ளி விட்டாலும், எனக்கு இயேசு போதுமே, போதுமே. அப்படித்தான் அவன் வாழன். அதனால தான் முடியெல்லாம் விரிச்சிக்கக்கூடாது, துணியெல்லாம் கிழிச்சிக்கக்கூடாது, வாழ்க்கையில எல்லாம் போச்சுன்னு ஒப்பாரி வைக்கக்கூடாது. ஏன், என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் தான் என்னுடைய பங்கு, என் பங்கு யாரும் என்கிட்ட இது எடுக்க முடியாது. இந்த உலகத்தில் நம்ம ஏன் ஒப்பாரி வைக்கிறோம், நம்ம ஏன் துணியை கிழிச்சிக்கிறோம், கிழிச்சிக்கிறதுல லிட்டரலாம் துணியை கிழிச்சிக்கிட்ட மாதிரி பண்ணுறோம், ஐயோ குய்யோ இப்படி ஆகிப்போச்சு டென்ஷனு மேலே கீழே குதிக்கிறதுக்கு. என்ன, இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் பங்காக பார்க்கறதுல, இந்த உலகத்தில் விக்கிரங்களாக வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் எல்லாம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லைங்களா. ஓகே, நமக்கு ஐ திங்க் இதோடு நம்ம போதும். அடுத்தது அவருடைய ஆசாரியனுடைய குடும்பம், ஆசாரியனுடைய உடம்பை பற்றி அடுத்தது அவர் சொல்கிறாரு. நம்ம அடுத்த வாரம் அதை பற்றி நம்ம படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம்.